இன்றைய தினத்தினுடைய ஆயத்தாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், ஔக சையிபி மின சமா, வானத்திலிருந்து கொட்டித்து இருக்கிற ஒரு மலைக்கு உதாரணம். சையிப் என்று சொன்னால் கடுமலை என்ற அர்த்தம். வானத்திலிருந்து கொட்டி கொண்டிருக்கிற ஒரு பெருமலை, ஒரு கடுமலை, தமிழகத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னால் தாக்கி சென்ற மலையை போன்ற ஒரு மலை. ஃபீஹி துலுமாத்துன், அதிலே இருள் இருக்கிறது. அந்த மழை பெய்கிற போது இருள் சூழ்ந்திருக்கிறது. ஓ ராதுன், இடி இடிக்கிறது. ஓ பருக்குன், மின்னல் மின்னுகிறது. எஜ்அலூன அசாபியாகும், அங்கே இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய ஃபி ஆதானிகின், தங்களுடைய காதுகளில் தங்களுடைய விரல்களை வைத்துக் கொண்டார்கள். மின சவாயிகி ஹதர் அல் மௌத், ஏனென்று சொன்னால் அங்கே ஏற்படுகிற இடியின் காரணமாக நம்முடைய உயிரே சென்றுவிடும் போல் இருக்கிறதே என்பதற்காக தங்களுடைய காதுகளில் தங்களுடைய விரல்களை வைத்துக் கொண்டார்கள். வல்லாஹு முஹீத்துன் பில் காஃபிரீன், அல்லாஹ் காஃபிர்களை சூழ்ந்தறிபவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, உதாரணம் சொல்லுவதில் குர்ஆன் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரங்களிலே இங்கே விளக்கங்கள் தரப்பட்டன. அல்லாஹு தஆலா உதாரணத்தை சொல்லி எப்படி ஒரு கருத்தை மக்களுடைய மனதிலே அழியாத முறையிலே பதிய வைக்க முடியும் என்பதற்காக சில உதாரணங்களை அங்கங்கு சொல்லி மக்களுக்கு விளங்க வைக்கிறார். அதனுடைய தொடக்கமாக சூரத்துல் பக்கராவினுடைய நாம் படித்த முதல் ஆயத்திலே ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தந்தார். இதற்கு முன்னால் பார்த்தோம் என்று சொன்னால், தொடர்படியாக காஃபிர்களை பற்றி பேசிக் கொண்டு வந்திருக்கிற அல்லாஹ் திடீரென்று ஒரு இடத்தில் நிறுத்தி அவர்களுக்கு உதாரணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் சொல்லும் போது சொன்னோம், உதாரணங்களை கூறுகிற அல்லாஹ் ரெண்டு உதாரணங்களை காஃபிர்களை பற்றி சொல்லுகிறான். உதாரணம், ரெண்டு உதாரணம். முன்னாடி போன வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் நாம் குறிப்பிட்டோம், அடுத்தடுத்த ஆயத்துகளிலே ரெண்டு உதாரணங்களாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒன்றாவது உதாரணம், நாம் மேலே படித்தது போன்று ஒரு மனிதன் பாலைவனத்திலே நடந்து செல்லுகிறான். அந்த இடத்திலே கடும் இருள் சூழ்ந்திருக்கிறது. தனக்கு வழி தெரிவதற்காக வேண்டி ஒரு நெருப்பை அங்கே மூட்டுகிறான். நெருப்பை மூட்டுகிற அந்த மனிதனுக்கு நெருப்பினுடைய ஒளி வெளிப்படுகிற போது அவனுடைய பார்வை பறிக்கப்படுகிறது. அப்படி பறிக்கப்பட்டவனுடைய நிலை எப்படி இருக்கும்? சுற்றி ஒளி தெரிந்தாலும் கூட தன்னிடத்திலே விழி இல்லாததால் அவனுக்கு எந்த ஒளியும் பிரயோஜனம் அளிக்க முடியாது என்பதாக முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹு தஆலா முதல் முதலிலே உதாரணம் சொன்னான். இதற்கு தப்சீர்களிலே எழுதும் போது எழுதினார்கள், இந்த உதாரணம் யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், முனாஃபிக்குகளிலே ரெண்டு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். ரெண்டு கூட்டம், முனாஃபிக்கு, முனாஃபிக் என்பதே ஒரு தனி கூட்டம். எப்படி ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லி கொண்டு வந்தோமோ, அல்லாஹு தஆலாவினுடைய கேடர்ல ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் உலகத்துல அல்லாஹ் பிரித்து வைத்திருப்பது. ஒன்றாவது அவனை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள், அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லீம்கள். இரண்டாவது கூட்டம் அவனை மறுக்கிற, அவன் இல்லை என்று எடுத்துரைக்கிற காபிர்கள். இப்படி ரெண்டுதான் அல்லாஹ்க்கு தெரியும். இப்ப இடையிலே ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா சொருகினான். இந்த கூட்டம் யார் என்று சொன்னால், நாங்களும் இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்று இங்கே முகத்தையும் அங்கே வாளையும் காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அதற்கு பெயரிடுகிற போது அல்லாஹு தஆலா முனாஃபிக்கீன்கள் என்று பெயரிட்டார். பெயரிட்டு இன்னும் அதற்கு பல்வேறு விளக்கங்களை கிட்டத்தட்ட இந்த 12 விதமான ஆயத்துகளிலே வித்தியாசம் வித்தியாசமான விளக்கங்களை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அதிலே திடீரென்று உதாரணத்தை சொன்னான். அந்த உதாரணத்தை சொல்லுகிற போது தப்சீரில் எழுதினார்கள், ரெண்டு வகையான உதாரணம் எதற்கென்று கேட்டால், முதல் வகை மக்கள் மனிதர்கள், அதாவது முனாஃபிக்குகளிலே ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், வங் காஃபிர்கள். குஃப்ரிலே ரொம்ப அப்படி தன்னுடைய குஃப்ரில கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கறது இல்ல. ஆனாலும் இஸ்லாமியர்களிடத்திலே முஸ்லிம்களை போன்று நடித்து அங்கிருந்து வருகிற கனிமத்து பொருட்கள், அதே போன்று ஏதாவது உபகாரங்கள் கிடைத்தால் அதை அடைந்து கொள்வார்கள். இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் யார் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாமியோட தன்மை இதயத்திலே இருக்கும், ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நீயத்து கூட வரும், ஆனால் உலக ஆதாயத்தை கருதி இது வேண்டாம் என்று விட்டுவிட்டு அங்கே செல்லுகிற ஒரு கூட்டம். இப்ப இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் அல்லாஹு தஆலா மேல் உதாரணம் கீழ் உதாரணமாக ரெண்டு கூட்டத்தை இந்த இடத்திலே விளக்கி வைக்கிறார். எப்படி? மேலுள்ள உதாரணத்திலே சொல்லுகிற போது அல்லாஹ் சொன்னான், பொதுவாக இந்த உதாரணங்கள் இருக்கிறது. நம்ம அன்னைக்கே சொல்லும் போது திருக்குறான்ல உதாரணத்தை ஏன் தருகிறோம், எதற்கு தருகிறோம் என்ற காரணத்தை வெளித்துரைக்கிறார்ல. அப்போது சொன்னான், வலக்கது சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மதல் ஃபஅபா அக்ஸரு நாஸ் இல்லா குஃபூரா. நாம் இந்த குர்ஆனிலே சமூகத்திற்கு, மனிதர்களுக்கு, மனிதனுடைய அறிவுக்கு விளங்குவது போன்று ஒவ்வொரு பொருளையும் பற்றி விளக்கத்தை தந்திருக்கிறோம், உதாரணங்களை கொடுத்திருக்கிறோம். வலக்கது சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மதல், ஒவ்வொரு உதாரணத்திலும் இருந்து இந்த மனிதனுடைய அறிவுக்கு ஏற்ப ஒப்ப அவனுடைய அறிவு எதை பொருந்திக் கொள்ளுமோ, அதை எது சூழ்ந்தறியுமோ, எந்த அறிவை அவனால் விளங்கிக் கொள்ள முடியுமோ, அப்படிப்பட்ட உதாரணத்தை இந்த மனிதனுடைய சமூகத்திற்கு முன்னாலே நாம் வைத்தோம். அபா அக்சரும் நாசி இல்லா குபூரா, இம்மனிதர்களிலே அதிகமான மக்கள் அதை மறுத்தே தவிர இல்லை என்று அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல் இஸ்ராவினுடைய வசனத்திலே சொன்னான். இப்போ தஃப்சீர்களில் எழுதும் போது இந்த உதாரணம் என்பது எப்படி இருக்கும் என்று பல்வேறு விளக்கங்களை தருகிறார்கள். எல்லாம் நம்ம குர்ஆன்ல பாத்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா அல்லாஹ் திடீர்னு சொல்லுவான் மதலுகும், இந்த மனிதர்களுக்கு உதாரணம் அப்படின்னு ஆரம்பிப்பான். ஒரு கதையை ஆரம்பிச்சு நம்முடைய அறிவு இந்த உலகத்திலே நம்முடைய கண்ணால், நம்முடைய பார்வையால், நம்முடைய செவிப்புலன்களால், நம்முடைய அறிவால் எதை விளங்கிக் கொள்ள முடியுமோ அந்த உதாரணத்தை முன்னாடி வச்சு இதை மாதிரிதான் இந்த ஆளுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல எல்லாம் சொன்னா தரபல்லாஹு மதலன் ரஜுலன் ஃபீஹி ஷுரகாஉ முத்தஷாகிஸூன் வ ரஜுலன் ஸலமன் லிரஜுல் ஹல் யஸ்தவியானி மதலா. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு மூமினான மனிதனுக்கும் அல்லாஹுவை மறுக்கிற இன்னொரு மனிதனுக்கும் ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய அறிவு ஒப்புவது போன்று, உங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்வது போன்று, உங்களுடைய சிந்தனைக்கு விளங்குவது போன்று ஒரு உதாரணத்தை நான் வைக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றான். லரபல்லாஹு மதலன், அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறான். ரஜுலன், அந்த உதாரணத்திற்காக ஒரு மனிதனை ஆக்குகிறான், ஒரு மனிதனை இந்த சமூகத்திற்கு ஒரு உதாரணமாக ஆக்குகிறான். ஃபீஹி ஷுரகாஉ முத்தஷாகிஸூன், அந்த மனிதனுடைய மேலே அந்த மனிதனை ஆட்சி செய்கிற பல்வேறு எஜமானர்கள் இருக்கிறார்கள். ஒரு அடிமைக்கு ஒரு எஜமானன் இல்ல, ஒரு வீட்டிலே ஒருவன் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய தலைவருக்கும் அவன் அடிமைதான். அந்த குடும்பத்தினுடைய அதாவது பாதுகாப்பாக விளங்குகிற, அந்த குடும்பத்தை சீராக நடத்துகிற உள்துறை அமைச்சரான அவனுடைய மனைவி விக்கும் அவன் அடிமைதான். அந்த எஜமானன் பெற்றிருக்கிற ஐந்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் அவன் தான் அடிமை என்று வைத்துக் கொண்டால், அந்த அடிமையை எஜமானர் அழைத்து சொல்லுவார் இங்கிருந்து தண்ணீர் எடுத்துவா என்று. உடனே அவன் போய் கொண்டிருக்கிற போது அந்த அம்மா சொல்லும், எங்க வாப்பா அவசரமா கருவாப்புள்ள வாங்கிட்டு வரணும், போய் கருவாப்புள்ள வாங்கிட்டு வான்னு. அவன் வெளியே போகிற போது மகன் சொல்லுவான், போற வழியில அப்படி போய் இந்த சட்டையை துவைக்க போட்டு வந்துருன்னு சொல்லுவான். நம்முடைய அறிவுக்கு பொருத்தமா. இப்போ எஜமானன் எடுத்து கொண்டு வர சொன்னது ஒரு விஷயம், அது போய் எடுத்து வருவது, அதற்கு இடையில் இவனுக்கு எத்தனை பொறுப்புகள், இதெல்லாம் செஞ்சுட்டு அவன் வரணும்னா அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப ஒரு அடிமையின் மீது பல்வேறு எஜமானர்கள் சுமத்தப்பட்டால் அந்த அடிமை எப்படி இருப்பான்? உதாரணம் விளங்கிக்கிச்சு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து திரும்ப சொல்றான், இன்னொரு அடிமை இருக்கிறான், அவன் ஒருவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டவன், ஒரே ஒருத்தன் அவன், அவன் எஜமான். அவன் சொன்னா போய் தண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு வருவான், இங்க கூட்டுனா கூட்டுவான், படுன்னா படுப்பான், எந்திரினா எந்திரிப்பான். இப்ப இவர்களுக்கு இடையிலே உள்ள எத்தனை வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். இந்த உதாரணத்தை பார்க்கிற போது மனிதர்களை நீங்கள் சிந்தித்து உணருங்கள், இந்த ரெண்டு பேரும் சமம் ஆவார்களா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும் உரியது, பல் அக்சருஹும் லா யஅலமூன், ஆனால் அவர்களில் மிகுதமானவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த உதாரணத்தை முடிக்கிறான். இப்போ ஒரு அதாவது அல்லாஹுவை வணங்குவதற்கும் அல்லாஹுக்கு இணைவதற்கும் எவ்வளவு பெரிய மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த சமூகத்திற்கு விளக்குகிற போது, இந்த சமூகத்தினுடைய அறிவு எதை பொருந்திக் கொள்ளுமோ, இந்த மனிதனால் எதை சிந்தித்து உணர முடியுமோ அதை சொல்லி சொல்றான். உனக்கு ஒரு அடிமை இருக்கான், பல பேருக்கு ஒரு அடிமை இருக்கான், அவனுக்கு எப்படி இருக்கு? அப்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால இதே மாதிரிதான் அல்லாஹுக்கு மட்டும் அடிபணிகிறவன் அப்படின்னு சொல்லும் போது மனிதனுடைய இதயத்திற்கு பக்கத்துல வந்து இந்த உதாரணம் நின்று விடுகிறது. அதனாலதான் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சொல்லுகிற போது பல விஷயங்களை கதை சொல்லி சொல்லுவாங்க. சில உதாரணத்துல இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய பல்வேறு நம்முடைய துறை சாராத ஆன்மீக விஷய ஆன்மீக கூட்டங்கள் நடக்கிறதே சொற்பொழிவாளர்கள் அந்த காலத்துல ஏன் இந்த மாதிரி நம்ம அதாவது ராமர் புராணமும் அதே போன்று கம்பராமாயணம் போன்ற இதிகாசங்கள் எழுதப்பட்டது என்று சொன்னால், மனிதனுக்கு ஆன்மீக விஷயங்களிலே இழுக்க வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் ட்ரை சப்ஜெக்ட், இதை போய் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசினா போடா என்னமோ பேசிட்டு போறான்னு எந்திரிச்சு போயிட்டு இருப்பாங்க. அதனால ராமர் என்று ஒருவர் இருந்தார் அப்படின்னு கதை ஆரம்பிச்சு இப்படி இவனுடைய குடும்ப பாங்கிலே அந்த கதை சென்றால், அவனுக்கு மனைவி இருந்தால், சீதை இருந்தால், தம்பி இருந்தால், ராகவன் இருந்தான், துரியோதனன் இருந்தான், உனக்கு வாழ்க்கையிலே உன்னுடைய மனைவி, உனக்கு எதிரி, உனக்கு சகோதரன் என்பதை போன்ற ஒரு ஒரு அறிவை அங்கே கொண்டு வந்தால் இந்த மனிதனுடைய இதயத்திற்கு அது இதமாக இருக்கிறது. அப்ப நம்மளும் இந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், செல்வதற்கு இலகுவாக இருக்கும் என்ற காரணம் காரணங்களினால் தான் நம்முடைய தமிழகம் போன்ற நாடுகளில் நம்முடைய இந்திய பிரதேசங்களில் இதிகாசங்கள் எழுதப்பட்டன. ஆனா அல்லாஹு தஆலா இது ரொம்ப சுருக்கி குர்ஆனினுடைய வசனங்களிலே அங்கங்கு மேற்கோள் காட்டி இதுதான் இதுதான் உதாரணம் என்று புட்டு புட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து நின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல் உதாரணத்திற்கும் இந்த உதாரணத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஆரம்பத்தில் நம்ம உதாரணம் சொன்னோம், ஒரு காட்டிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை போன்று அந்த கூட்டத்தார்கள் ஒளிக்காக வேண்டி அந்த நெருப்பை மூட்டுகிற போது அவருடைய கண் பார்வை பிடுங்கப்படுகிறது, அங்கே அவனுக்கு ஒளி கிடைக்கவில்லை என்பதாக முதல் உதாரணம் மேலே சொன்ன உதாரணத்திலே அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த ஆயத்திலே சொல்லுகிற போது அதுல அதற்கு தப்சீரில் எழுதுகிற போது எழுதினார்கள், அதாவது வங்காபிர்களாக குஃப்ரை தன்னுடைய இதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த உடனே அவங்களையும் விட்டுறதுக்கு மனசு இல்ல, ஆனா குஃப்ரில உறுதியா இருந்தான். அதனால என்ன செஞ்சான், அப்படியே பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி நின்னு உலக ஆதாயங்களை அடைந்து கொண்டார்கள் என்பதற்கு இது உதாரணம். இப்ப என்ன செய்யறாங்க, மார்க்கம் என்பது இருக்கிறது, அங்கிருந்து நேர பக்கத்துல வந்தான், வந்த பின்னாடியும் கூட ஒளி தெரிந்தும் கூட அவருடைய பார்வை பிடுங்கப்படுவதனால் அங்க ஒண்ணுமே இல்லை, அவன் குஃப்ரில அவன் நிலைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு உதாரணம் சொன்னான். இப்ப இந்த இதை சொல்லும் போது சொல்லுகிறார்கள், ஏன் இந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அதற்கும் வரலாற்று பின்னணி ஒன்று உண்டு. வரலாற்று பின்னணி போன வாரம் சொன்னா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது நம்ம முனாஃபிக்குகள்னா யாருன்னு டெஃபினேஷன் கொடுத்தோம், அவர்களுடைய வரலாறுகளை பற்றி சொன்ன முனாஃபிக்னா யாரு. அப்ப அவர்களுடைய வரலாறு மதினாவிலிருந்து எப்படி துவங்குகிறது என்பதிலிருந்து ஆரம்பித்து அந்த முனாபிக்குகளுடைய வகை எத்தனை என்பது வரை இந்த இடத்திலே சொல்லப்பட்டது. அப்போ ஒரு கருத்தை சொன்னோம், எப்படி அந்த காலத்தில் இருபெரும் குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவுஸ் என்ற ஒரு கூட்டத்தாரும் அப்துல்லாஹிபின் உபை இப்னு சலூல் என்ற இரண்டு கூட்டத்திற்கும் தலைவராக இருந்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வரப்போகிறார்கள் என்ற செய்தி முன்னமே மதினாவிற்கு வந்துவிட்டது. அதுக்கும் நம்ம போன வாரம் சொல்லுகிற போது அந்த மீலாது விழாவினுடைய நிகழ்ச்சிகளே சொன்னோம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ப்ரீ பிளானா இருந்தாங்க, ப்ரீ காஷன், ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் அதிலே முன் யோசனையோடு தூர சிந்தனையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதாவது சிறந்த படைப்பாற்றல் எப்படி இருந்தது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். என்ன, நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போறோம், வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல என்ன செய்யறாங்க, அங்க சொந்தக்காரங்க இல்ல மாமா மச்சான் யாரோ யார் இருக்காங்களோ அவளுக்கு போன் பண்ணி புள்ள வர்றான் பார்த்து இறக்கி ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போய் பத்திரமா தங்க வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஏன் இப்ப இவருக்கு இங்க வந்த உடனே ஆங்கிலம் பேச தெரியாதா அல்லது அரபி பேச தெரியாதா? ஒரு நாடு விட்டு நாடு வருகிற போது ஒரு ஒரு பாதுகாப்பு வீட்டுல சொல்லி அனுப்புறது. இப்ப இதே மாதிரி ஒரு செயலை துவங்குவதற்கு முன்னால் நம்ம பிரி இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி போடுறோம், அது சில பேருட்ட இருக்கும் பல பேருட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அட செய்வோம் வர்றது அப்புறம் பாத்துக்குவோம் ஐயா, இப்படி நம்ம செய்வோம் வர்றது அப்புறமா பாத்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திச்சுக்கலாம். அது அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக காட்டினார்கள், மதீனாவிலே இருக்கிற போதே ஒரு குழுவை அனுப்பினார்கள், அதாவது மக்காவிலே இருக்கிற போதே ஒரு கூட்டத்தாரை இஸ்லாமியர் ஆக்கி முன்னமே அனுப்பிட்டாங்க. அந்த ஆளுக மதீனால போய் உட்கார்ந்து எப்ப நபி வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நபி வருவார்கள் என்ற செய்தி முன்னமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அங்கிருந்து ஒரு கூட்டத்தாரை முன்னமே இஸ்லாத்திலே ஆக்கி அங்க அனுப்பிட்டாங்க. அந்த கூட்டத்தார்கள் எப்போது நபி அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப சாதாரண ஒரு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதரோடு அங்க போய் தன்னுடைய கூட வந்த அந்த சாஹிப் என்று சொல்லுகிற அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அங்க போய் இறங்கினால் என்ன ஏற்படும் யாரும் தெரியாது. யாரு வந்திருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சாதானே அதுக்கு மரியாதை இருக்கு, பெரிய ஆளியா இருக்கும். இப்ப யாருனே ஒருத்தர் தெரியாது, முசாபர் மாதிரி வந்து ஒரு ஊர்ல இறங்குறாரு, அவர் பெரிய ஆளா இருந்தாலும் கூட ஊருக்காரர்களுக்கு தெரியாததுனால் அவர் உதாசீனப்படுத்தப்படலாம், தள்ளி விட்டு போயிருவான், யாரா இருந்தா எனக்கு என்னையா, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு கேட்கறது பெரிய விஷயம் அல்ல. அப்போ இந்த நிலை மாற வேண்டும், இந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரீ பிளானை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அங்கே போய் இறங்குவதற்கு அங்கே தன்னுடைய நாடு விட்டு நாடு கடந்து தன்னுடைய நாட்டை அதாவது விட்டு செல்லுவதற்கு ஆயத்தமாகிற போது தன்னுடைய சாஹிபான அந்த தோழரை அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அப்ப செல்றப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்பது தெரிந்து அந்த கூட்டத்தார்கள் நித்தம் நித்தம் மலையினுடைய மேல்பகுதியில் ஏறி வந்து நின்று வருகிறார்களா வருகிறார்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வருகிறார்களா வருகிறார்களான்னு பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை மதீனாவை நோக்கி இருக்கும் என்று ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இப்போ இது இது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் கொஞ்சம் நம்ம விளங்கணும். இப்ப பாருங்க, இது வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்த பாடம். இது எதுக்கு எதுக்கும் முன்னாடி நம்ம செய்ய போறதுக்கு முன்னாடி ஒரு தூர நோக்கு பார்வை, ஒரு ப்ரீ பிளான், இது இதனுடைய விளைவுகள் எதை கொண்டு வந்து தரும், அல்லது இதுல போனா இதனுடைய முன் யோசனையாக நாம் யாரு கை கொடுப்பா. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தொழில் செய்யறோம் தொழில் செய்யறோம்னு நம்ம ஊர்ல போய் தொழில் செய்யலான்னு இறங்குறோம். என்ன தொழில் செய்யணும்னு தெரியாது, எப்படி தொழில் செய்யணும்னு தெரியாது. காசு கையில நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் நண்பர்கள் வட்டாரத்திலே கேள்விப்பட்ட விஷயம், இங்கிருந்து ஓரளவு அமௌண்ட் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிருவாரு. ஏதாவது என்னங்க, இந்த ஊர்ல இருந்தா புள்ள குட்டியை பார்க்க முடியல, சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, தாய் தந்தையரை பார்க்க முடியல, ஊர்ல போனா இருக்க காசுக்கு ஜம்முன்னு ஒரு செட்டில் ஆயிரலாம். போய் இறங்குவாரு, இறங்கி பாப்பாரு இப்ப என்ன தொழில் நல்லா லீடிங்ல இருக்கு இந்த தொழில், அப்ப போடு அதுல பிசினஸ் என்ன. இவர் போட்ட அமௌண்ட் ஒரே ஒரு திருப்பு திருப்பினோட பாதி காசு உள்ள போயிரும், மீதி காசு தான் கையில இருக்கும். மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு ஆஹா இது நமக்கு ஒத்துவராது கொள்கை, நம்ம டையை கட்டிட்டு எப்போது மாதிரி அவன் முன்னாடி குனிஞ்சுன்னு அவன் ரெண்டு கொட்டு கொட்ட நம்ம போய் உட்கார்ந்து வேலை பார்த்தா இந்த துபை மண்ணு தான் நமக்கு ஒத்து வரும் போலுக்குன்னு திரும்ப அங்கே இந்த அடிச்ச பந்து மாதிரி போன வேகத்துக்கு இருந்த பேங்க்ல உள்ள பாதி காசை காலி பண்ணமா அடுத்து துபையில வந்து இறங்கணுமா. இதுதான் நிதர்சனமா நடக்குது. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இது வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நமக்கு எந்த தொழிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாக்குறது கிடையாது. நமக்கு எந்த தொழில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அல்லது அந்த தொழிலே யார் புடம் போட்டவர்கள் என்று அவர்களிடத்திலே போய் ஆலோசனை செஞ்சு தொழிலை தொடங்குறது கிடையாது. அதான் என்கிட்ட காசு இருக்கு ஐயா அப்படின்ட்டு போனா இப்படிதான் ஒரு குட்டிக்காரன் அடிக்க வச்சு அங்கிருந்து திரும்ப அதே நிலைமைக்கு வந்து திரும்ப டைய கட்டிட்டு ஆபீஸ்ல போய் உட்காந்து சாமியார் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது அல்ல. அப்போ அதனுடைய முன் யோசனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். அப்போ அதுக்கு யாரு அந்த தொழிலே தேர்ச்சி பெற்றவர்கள், இந்த தொழிலுடைய ரகசியம் நுணுக்கம் என்ன, இந்திய நாட்டிலே அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்கு வரி விலக்கு எப்படி, வரி இருந்தால் எப்படி இதை செயல்படுத்த முடியுமா, நாம் போட்டால் நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன, அதிலிருந்து வருகிற ஊதியம் எப்படி எடுக்க முடியும் என்பதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு ஆழ்ந்து நல்ல சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி அப்புறம் இறங்கினார் அப்படின்னு சொன்னா பிரச்சனை வந்தாலும் அவர் கை கொடுப்பார். அப்ப இந்த நேரத்தில் இப்படி டாக்டிக்ஸ் பண்ணிக்க, அப்போ அது ஒண்ணுமே செய்யாம எனக்கு தான் எல்லாம் தெரியுமேனு போனா பக்கத்து கம்பெனிக்காரன் பார்ப்பான், நீ இப்படியா செய்யற, உனக்கு அடிக்கிறான் பாரு ஆப்னு அடுத்த ஆப் விழுந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அது அல்ல. இப்ப சாதாரண ஒரு பிரயாணத்தில் கூட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி இருக்கிற ஒரு முன் யோசனையினுடைய வெளிப்பாடு இது. அப்போ இங்க நம்ம சப்ஜெக்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரை விட்டு மதீனா மாநகருக்கு வருகிறார்கள். மேலே ஏறி நின்று சஹாபாக்கள் மேலே ஏறி நின்று முன்னமே இஸ்லாத்தை ஏற்று வந்த அந்த மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வருகிறார்கள். ஒரு நேரத்தில் டெய்லி இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து ஏமாந்து போன கூட்டம் ஒரு நாள் பார்க்கிறது தூரத்தில் இருந்து ஒரு ஒளி தெரிகிறது, அங்கிருந்து ரெண்டு பேர் குதிரையில வந்துகிட்டு இருக்காங்க, வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தவுடன் உடனே அந்த மக்கள் சத்தம் போட்டு பாடினாங்க, தல அல் பதூரு அலைனா மின் தனியத்தில் வதாயி வஜப சுக்குரு அலைனா மாதா ஆலில்லாஹி தா. இந்த பாட்டு நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அப்போ அந்த முழு முழு ஒளி விருந்தி அந்த 15 பக்கத்து நிலவு எங்களிடத்திலே எழுந்து வர ஆரம்பித்து விட்டது என்று சந்தோஷ குதூகலத்தினுடைய வெளிப்பாடு அந்த மக்களிடத்திலே இருந்தது. அப்ப இதை பாடிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. மதீனா நகருக்குள்ளே நுழைந்தவுடன் அற்புதங்கள் சில நடந்தது. இப்ப அதுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா வரலாறு சுத்திட்டு போயிரும். இப்ப அவர்கள் உள்ளே வந்ததிலிருந்து ஒவ்வொரு கட்டமாக எடுத்து பார்த்தால் ஒவ்வொன்றும் அறிவு இருக்கிறது, ஆயிரக்கணக்கான அறிவுகள். அப்படி இதனாலதான் சொல்றாங்க, வரலாறை படியுங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை கேளுங்கள். கேட்டா எப்படி இதமா இருக்கு. இப்ப ஒரே ஒரு விஷயம் நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம், இதுல இப்படி எப்படி இருந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன உடனே மனது குதூகலப்படுகிறது. எங்களுடைய நபி எங்களுக்கு எப்படி உதாரண புருஷர் என்று நம்முடைய இதயத்திலே ஒரு ஆனந்த கழிப்பு ஏற்படுகிறது. கண்டிப்பா ஒரு நல்ல முகப்பத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்தால் அது கண்டிப்பா வந்திருக்கும். இப்போ வந்தாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே உள்ள வர்றாங்க. வந்து சில அவர் அதாவது பள்ளி அமைப்பதற்கு உண்டான சில வேலைகள் நடக்கிறது. அப்புறம் வந்து ஒவ்வொரு கூட்டமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கரத்தை கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப நம்ம முன்னாடி சொன்ன இந்த ஹவுஸ் ஹஜ்ரத் என்று ரெண்டு கூட்டம் இருக்கிறதே, அதுல இருக்கிற சில பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள், பல பேர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இப்ப ஹஜ்ரத் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தினுடைய அந்த தலைவராக இருக்கிற அந்த அதாவது உபை இப்னு சலூல் இருக்கிறார்களே, அவர் எந்த கூட்டத்திற்கு தலைவராக இருக்கிறாரோ அந்த கூட்டம் பாதி பேர் உடையாந்து என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, தபார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான். நேற்று வரையும் என்ன நிலை என்று கேட்டால், அந்த உபை இப்னு சலூல் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லுகிற முனாஃபிக்குக்கு முன்னால் தன்னுடைய சமூகத்தினுடைய தலைவராக அவரை அங்கீகரித்து அவருக்கு முன்னால் கை கட்டி அவருக்கு முன்னால் சலாம் போட்டு நின்றுனாங்க, விசிறி விட்டு அவருக்கு முன்னால் சலாம் போட்டு. என்ன கேட்டா, இப்படி தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களுடைய வழியிலே செல்வது அரபுகளுக்கென்று உள்ள ஒரு பழக்கம். நம்முடைய தமிழகத்தில் அதாவது நாடுகளை பற்றி அதனுடைய வரலாற்று குறிப்புகளை ஆய்ந்து பார்த்தால் அதனுடைய நிலை வேறாக இருக்கிறது. ஆனால் அரபுகளை பொறுத்தவரை ஒரு தெருவுக்கு ஒரு தலைவர் இருப்பார், ஒரு தெருவுக்கு ஒரு தலைவர். அது என்னன்னா அந்த தெருப்புனா ஒரே கூட்டமாக இருக்கும். ஒரு 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 பிராண்டட்னா குறைசி என்று சொன்னால் அவர்கள் குலத்தவர்கள், அந்த கூட்டம் அப்படி நிரம்பி அந்த ஏரியா பூரா இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்குலாம் செத்து ஒரு தலைவர், அவர் என்ன சொல்லுறாரோ அதைத்தான் அந்த கூட்டம் கட்டுப்படும். வேற யார் எது சொன்னாலும் அந்த ஆளுக கேட்க மாட்டாங்க. கிணத்துல குதினா குதிப்பான், சண்டை போடுனா சண்டை போடுவான். அதனாலதான் வரலாறுல பார்க்கும் போது பிள்ளை பிள்ளையாக தலைமுறை தலைமுறையாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். சாகும் போது மகனை கூப்பிட்டு சொல்லுவான், ஏ இந்த ஆளு நமக்கு, இந்த ஆளுக்கு இந்த குடும்பமே நமக்கு எதிரி, ஆகவே ஆகாது, அவனை வெட்டிக்கிட்டே இருந்தீன்னு. ஏன் சொன்னா அந்த தலைவர் ஒரு நேரத்தில் சொல்லி இருப்பார் இந்த ஆளுகளை வெட்டறான்னு. அப்ப என்ன ஆச்சு, அது குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்திரமாக அதே நிலை அப்படி தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்ப எவ்வளவு மதிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். இவ்வளவு மதிக்கிற கூட்டம், தன்னுடைய தலைவர்களை தலையிலே தூக்கி வைத்து ஆடுகிற கூட்டம், திடீர்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல வந்துட்டாங்கன்ன உடனே அந்த ஆளுக்கு ஒரு ஆட்டம் கண்டுருச்சு. என்னடா இது, இவ்வளவு நாள் நம்ம பக்கத்துல நமக்கு ஜாரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நமக்கு வந்து துதி பாடி கொண்டிருந்தார்கள், திடீர்னு இன்னைக்கு இந்த கூட்டம் பூரா போயிட்டானே, நாளைக்கு இந்த ஆளுகள்கிட்ட போய் ஏ அவர் பின்னாடிலாம் போகக்கூடாதுப்பா, நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னா அப்படி கேட்க வைக்க முடியாது போல இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல ஒரு வெறியாக தெரிந்து கொண்டிருந்த அந்த கூட்டம் போய் பையத் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு அந்த ஆள் பார்த்தான், போறதுக்கும் பிடிக்கல, போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா போவாம இருந்தா என்ன நடக்கும், பாதி பேர் பிரிஞ்சு போயிருவான், சில பேர் தான் இருப்பான், தன்னுடைய தலைமைத்துவத்திற்கு ஆபத்து வந்து விடும். போவாம இருந்தா தன்னுடைய தலைமைத்துவத்திற்கு ஆபத்து. அப்ப இந்த இந்த குரூப்பை பூரா ஒன்னா சேர்த்துட்டு முகமது தலைவர் ஆயிடுறாரு, முகமது தலைவர். அப்ப நமக்கு பெரிய பிரச்சனையாக ஆகி போடும். அப்ப நம்ம சும்மா இந்த இடத்துல இருக்க கூடாது, என்ன செய்யணும், போறது மாறி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கூட கூட்டு சேர்ற மாதிரி கூட்டு சேர்ந்தா நம்முடைய தலைமைத்துவத்திற்கு ஆபத்து வராது. தெளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரலாறு அப்படி திரும்ப படிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நமக்கு கடகடகன மண்டையெல்லாம் அப்படி சுத்துது. என்ன என்னமா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சும்மா இல்ல. ஏன்னா இது மனிதனுடைய பண்பாடு, சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹியூமன் சைக்காலஜி. மனிதனுடைய மொத்தமா ஒரு சைக்காலஜி இருக்கு, அது ஹியூமன் சைக்காலஜி. அது எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கும். அதுல வந்து ரெண்டா பிரிச்சிருக்கான், மென் சைக்காலஜி, உமன் சைக்காலஜி. இப்ப மென் சைக்காலஜி எடுத்து பார்த்தா ஆணினுடைய தத்துவ கூறு, அவனுடைய இதய அமைப்பு, அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய குணநலத்தன்மைகள், இது ஒரு. அப்புறம் உமன் சைக்காலஜி, விமன் சைக்காலஜி, அது வந்து பெண்ணுடைய குண. இப்ப இதனுடைய சைக்காலஜிக்கல் மனிதன் எப்படி இருப்பான்னு ஒருத்தன் விளங்கிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய வாழ்க்கையினுடைய போக்கு ஈஸியா அமைஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ஆளு இந்த விஷயத்துல இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு இடம் போட முடியும். நம்ம அன்னைக்கே சொல்லும் போது கூட ஏதோ ஒரு உதாரணத்தை சொன்ன ஞாபகம் இல்லை. பெண்ணினுடைய சைக்காலஜி எப்படி இருக்கு, கணவனை பத்தி சொன்னால் அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு உதாரணம் போன வாரமோ அதுக்கு முதல் வாரமோ சொன்னேன். இப்போ ஹியூமன் சைக்காலஜி என்று சொல்லுகிற, அதாவது மனித இனத்தினுடைய மொத்த அந்த குணத்தினுடைய, குணாதிசயத்தினுடைய, பண்பாட்டினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு இன்னைக்கு எழுதி வச்சு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த வரலாறு படிச்சு பார்த்தா அதுல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. அப்ப என்ன செஞ்சார், உடனே தன்னுடைய தலைமைத்துவத்திற்கு பங்கம் வந்து விடும் என்பதனால் உடனே ஓடி போனார். ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல பையத்து பண்ண மாதிரி பையத்து பண்ணார். பையத்து பண்ணல. அப்ப உண்மையிலே இந்த ஆளு தலைமைத்துவத்தை எதிர்பார்க்காமல் விட்டுவிட்டு இது சத்தியம் அப்படின்னு போயிருந்தார்னா அவரை இங்கேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராகவே வைத்திருப்பார்கள், மறுமையிலும் தலைமைத்துவ பதவி அவருக்கு கிடைத்திருக்கும். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, சமூகம் நம்மளை விட்டு போயிரும், இந்த சமூகம் போயிருச்சுன்னா நம்ம நிலைமைக்கு இழுக்கா போயிரும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த கூட்டத்தில் இருந்து ஓடி போய் அந்த கூட்டத்துல சேர்ந்துட்டா ஏதோ ஒட்டி இந்த உலகத்தினுடைய சுய, அதாவது சுயலாபங்களை அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இவர் போய் கையை கொடுத்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. ஆனா உள்ள என்ன இருக்கு, முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை சார்ந்த அந்த சஹாபாக்கள் மீதும் கடுமையான வெறுப்பு. ஆனா வெளியே என்ன காட்டிக்கிட்டு இருக்காரு, தன் சஹாக்கள் சேர்ந்ததனால் அங்கே சேர்ந்து ஒரு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இதான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது சொன்னா, ஒளி வந்தாலும் கூட அந்த ஒளி பக்கத்திலே நெருங்கி வந்து இதுதான் ஒளியின் அடையாளம் காணுவதற்காக வேண்டி வந்தாலும் கூட இந்த பாலைவனத்திலே நடந்து போறவனுடைய பார்வை விடுங்கப்பட்டால் ஒளியே தெரியாது. ஊரு பூரா லைட் எரிஞ்சாலும் சரி இவருக்கு கண் இல்லாததுனால அங்க அங்கு நடக்கிற எந்த நிகழ்வுகளையும் பார்க்க முடியாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அந்த உதாரணத்தை வைத்தும் அங்கு நடைபெற்ற அந்த சம்பவத்தினுடைய வெளிப்பாடாகவும் இந்த ஆயத்திலே அல்லாஹ் இப்படி இறக்கி இருக்கலாம் என்பதை தஃப்ஸீரினுடைய வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப முதல் உதாரணம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், அவர்களை அல்லாஹு தஆலா அவருடைய இருளிலே விட்டு விட்டான். முதல் உதாரணம் இது சொல்லி முடிச்சு அல்லாஹ் சொல்றான், சும்மும் புக்மும் உம்மியும் பஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் செவிடர்களாக குருடர்களாக அதே போன்று ஊமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து பார்வையற்ற நிலையிலே கேட்க முடியாமல் அதே போன்று பேச முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது உதாரணத்தில் அல்லாஹு தஆலா அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றான். இப்ப பார்க்க முடியாம கேட்க முடியாம அப்படிங்கறதினுடைய விவரமாக தஃப்ஸீர்களிலே எழுதும் போது எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், வல்லாஹு அஃரஜக்கும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷய்யா وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. இந்த உதாரணத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு உங்களை கொண்டு வந்தார், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். கொண்டு வருகிற போது உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீ ஒரு களிமண்ணு பொட்டகம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் தாயின் தகப்பனருடைய ஆசையின் வெளிப்பாடு மறு உருவம் நீங்கள் உலகத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப வந்து ஒரு ஜடமாக உங்களுடைய தாயாருடைய கரங்களிலே இருக்கிறீர்கள். இருக்கிற போது அப்ப அதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த மனிதனுக்கு நாம் ஆக்கினோம் கேட்கிற அந்த திறனை கொண்ட காதை ஆக்கினோம், வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார பார்க்கும் திறன் கொண்ட கண்களை ஆக்கினோம், வல் அஃபீதா உணர்ந்தறிகிற இதயத்தை ஆக்கி வைத்தோம், லஅல்லக்கும் நீங்கள் எமக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டின்னு சொல்றான். இப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது இதனுடைய விளக்கமாக எழுதுகிறார்கள், மனிதன் உலகத்துக்கு வரும்போது எதுவுமே தெரியாது, ஒன்னும் இல்லாத. அப்போ அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை கிரகிக்கிறான். அறிவு உள்ளே போகுது. எப்படி போகுது? பார்த்து கேட்டு. அறிவு போறதுக்கு வழி இதுதான், ஒன்னு பார்க்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும், அல்லது வாயினால் கேட்டு ஒன்றை காதினால் விளங்கி இதயத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதை எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்கு அடைச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்ன அவனால இந்த உலகத்தினுடைய அறிவுகளை ஜீரணித்துக் கொள்ள முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. இப்ப இது என்ன அப்படின்னு கேட்ட அரபியிலே சொல்லும் போது சொல்லுவார்கள், அதாவது வசாயிலுள் இதராக்கி, ஒன்றை விளங்குவதற்கு இருக்கிற ஊடகம் இது. ஊடகம், ஊடகம் இல்லை என்று சொன்னால் ஒன்று உள்ளே பொருளே போவாது. அப்ப இது அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஃபீதா லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் அதாவது லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி காது கண்ணு இப்படிலாம் ஆக்கி வச்சோம். இப்ப இந்த உதாரணத்திலிருந்து நமக்கு தெரியுது, அல்லாஹ் சொல்றான் ஊமை ஆக்கி போட்டோம், ஊமை ஆயிட்டாங்க இந்த ஆளுக, அதே மாதிரி செவிடர்கள் ஆகிட்டாங்க, குருடர்கள் ஆகிட்டாங்க. இப்ப அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர் வாழ்க்கையில எல்லா மனிதனும் பாரு நடந்து போனாரு, வந்தாரு, பைய செஞ்சாரு, கேட்டாரு, சொல்றத கேட்டாரு. இப்ப ஏன் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல வந்து அவர்களை ஊமைகள் என்று சொல்ல வேண்டும், குருடர்கள் என்று சொல்ல வேண்டும், அவர்களை வந்து அதாவது வேறு விதமாக அல்லாஹு ஏன் வர்ணிக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட அதுக்கு விஷயம் இருக்கு. என்ன? கண் பார்க்கிறது, பார்க்கிறதோட கண்ணினுடைய நிகழ்வு முடிந்து விடுவதில்லை, உள்ள போய் பதிகிறது. நம்ம எதை பார்த்தாலும் உலகத்துல அதெல்லாம் உள்ள போய், நம்ம அன்னைக்கே சொன்ன மாதிரி அதாவது இன்டர்நெட்ல ஒரு ஏரியா இருக்கு, அதை நம்ம எதை ஓபன் பண்ணாலும் சரி, கம்ப்யூட்டர்ல எந்த ஃபைல ஓபன் பண்ணாலும் முதல்ல உள்ள ஓபன் ஆகி உள்ள பதிஞ்சுக்கும், பதிஞ்சு முடிச்சுட்டு தான் வெளியே டிஸ்பிளே ஸ்கிரீன்ல வெளிப்படும். அதே மாதிரி மனிதன் பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் இதயத்திலே போய் பதிந்து விடும், பதிந்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் என்ற உணர்விலே அவன் வெளிப்படுகிறான். ஒரு பாய் வராரு, அப்துல் காதர் பாய் வந்துகிட்டு இருக்காருன்னு. இப்போ அந்த மனிதன் அப்படி பார்க்கிற போது அப்துல் காதர் பாயை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா அப்துல் காதர் யாரு, அவர் தகப்பனாரா அல்லது தன்னுடைய சகோதரனா விளங்கி கொள்ள முடியும். இப்ப இந்த விளக்கம் இருக்கிறது, இதற்கு அடுத்து ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன? அத்தாட்சிகளை பார்க்கிற போது இதெல்லாம் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான்னு விளங்குற ஒண்ணு. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரணமா பார்த்து உன்ன தெரியுது, இதற்கு அடுத்த ஒரு பார்வை இருக்கிறது. என்ன? உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கிற போது இதெல்லாம் ரப்பு நடத்திக்கிட்டு இருக்கான், கேட்கிற போது இதெல்லாம் ரப்பு இப்படியெல்லாம் நடத்துவதாக இவர் சொல்லுகிறார் என்று விளங்குகிற அந்த விளக்கம் இருக்கிறது. அதுதான் இந்த தன்மைகளுடைய முக்கியம். அப்படி விளங்கினாதான் ரப்புக்கு நன்றி செலுத்த முடியும். இப்ப உதாரணத்துக்கு பாக்குறோம், சிறுநீர் போற பகுதி நமக்கு இருக்கிறது, மனுஷனுக்கு சிறுநீர், இங்கிருந்து போய் உட்கார்ந்த உடனே சரண் ஒன்னடிக்கு அடிக்கிறாரு, கழுவிட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. இது இப்ப வந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும், ஆமா இது வந்து அதாவது சிறுநீர் போகுவதற்கென்று உள்ள உறுப்பு பகுதி, அதோடு முடிஞ்சு போச்சு, இது சாதாரண அறிவு. இன்னொருத்தர் பாக்குறாரு, அடடா நான் வாயிலே தண்ணீர் காலையிலே ஊற்றினேன், ஆனால் சாயங்காலம் தான் நான் ஒண்ணுக்கு போனேன். நான் தண்ணி குடிச்சது எப்பங்க? காலையில குடிச்சேன். நான் ஒண்ணுக்கு போனது எப்பங்க? சாயங்காலம் போனேன். இந்த தண்ணியை சரியான விகிதத்தில் உடம்புக்கு தேவையாக நீ குடிக்காவிட்டால் உனக்கு வந்து சொறி வந்துடும், உன்னுடைய இந்த அதாவது உன்னுடைய தோள்கள் தோலை போன்ற இருக்க. டாக்டர் சொல்றான், அளவுக்கு அளவு 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 நிலையிலே ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்கவில்லை என்று சொன்னால் முதல்ல கல்லு வரும், இரண்டாவது தோல் சுருக்கம் ஏற்படும், அதே போன்று உள்ளே இருக்கக்கூடிய கிட்னி வேலை செய்யாது, உள்ளே இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள் வேலை செய்யாது, இவன் சாப்பிடுகிற உணவுகள் செரிக்காது, இப்படி எல்லாம் சொல்றான். அப்போ இவ்வளவு நான் காலையில ஊத்துன தண்ணி என் வயிற்றுக்குள்ளே இத்தனை மணி நேரம் இருந்து நான் இஷாக்கு வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு ஒண்ணுக்கு போகணுங்கிற எண்ணம் வந்து நான் வெளியே விடுகிறேன், அதுவரை என் வயிற்றுக்குள்ள தங்கி இருந்து என்னுடைய தோளினுடைய பகுதியை சுருங்காமல் அது பார்த்துக் கொள்கிறது, என்னுடைய உணவு குழாயிலே போய் நான் சாப்பிட்ட அந்த உணவுகளை ஜீரணமாக்க வைக்கிறது, அதே போன்று இன்னும் எத்தனை தேவைகள் என்னுடைய கிட்னிக்கு இருக்கிறதோ அதற்கு அது கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இதெல்லாம் அந்த தண்ணீர் போய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மூல காரணம் இருக்கிறது. எப்படி அதுக்கு ஒரு மூல காரணம் இருக்கிறது? அப்ப அந்த தண்ணி உள்ளே தங்கிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை நம்மளால சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. உள்ளே ஒரு தண்ணியை கொஞ்ச நாள் விட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருக்குமா? உள்ள இங்க கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் என்ன கஷ்டப்படுகிறார்கள், துடித்து எழுகிறார்கள். அப்ப உள்ள ஒரு அரை டம்ளர் தண்ணியை காலையில ஊத்துனது நைட்டு வெளியே வரல, மறுநாளும் வரலன்னா மனிதனால தாங்கிக்க முடியல, என்ன சொத்தே எழுதி வைக்கிறான், எனக்கு எப்படியாவது இது வந்தாகணுங்கிறான். அப்போ அப்ப தண்ணி ரொம்ப போக ஆரம்பிச்சிருச்சு, ஒருத்தருக்கு காலையில இருந்து நின்னதுல இருந்து குடிச்ச உடனே சரசரன்னு ஊத்திக்கிட்டே இருக்கு, அது பாட்டு கொண்டு ஒண்ணுக்கு போய்கிட்டே இருக்குன்னா அவர் நிலைமை எப்படி இருக்கு பார்க்க? அதாவது பரிகாசம், அதாவது எப்படி அவர் அவரை பார்ப்பதற்கு இறக்கப்படுவோம். அப்போ இன்னொரு இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம், ஒண்ணுக்கு போய் நின்று ஒரு இடத்துல நின்று இங்க நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல காருக்கு மத்தியில் ரொம்ப அவசரமா போச்சு அடிச்சுட்டு டக்குன்னு பலதியா வண்டி வர்ற மாதிரி தெரியுது, ஆகா அடிச்சு பெயின் அள்ளி உள்ள போட்டு உள்ள வச்சிருவானே, டக்குன்னு இவர் சிப்ப மாட்டிட்டு அவர் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு, ஏதோ கார் எடுக்க போறது மாதிரி. ஏன் இவ்வளவு நேரம் வந்துகிட்டு இருந்த ஒண்ணுக்கு எங்க போச்சு? தீர்ந்து போய் ஜிப்ப கழட்டினோட அது மாட்டுக்கு ஒண்ணுக்கு வருது. பலதியக்காரன் வந்தான் தெரிஞ்ச உடனே ஒண்ணுக்கு தானா நின்று ஜிப்ப எடுத்து போட்டு போறாரு, எவன் கொடுத்தான் உனக்கு இந்த தகுதிய? அது ஒரு ஓட்ட, அது ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜடம், மையத்துக்கு வாயில தண்ணியை ஊத்தி பாருங்க, எல்லா சைட்லயும் ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. மன்னிக்கு, மையத்துக்கு வாயில தண்ணியை ஊத்தினா என்ன செய்யும்? அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நீ மட்டும் எப்படி புடிச்சு வச்சிருக்க? நீ நினைச்சா வெளியே விடுற, நினைச்சா நிக்க வைக்கிறியே, இது யாரு கொடுத்தா? இந்த எவ்வளவு பெரிய திறமை அல்ல உனக்கு கொடுத்திருக்கான், இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறிய, நினைச்சா அடிக்கிற சர்ன்னு போகுது, நீ நினைச்ச உடனே டவார் நிப்பாட்டிக்கிட்டு நீ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க, யாரு கொடுத்தா அப்படின்னு விளங்குகிற தன்மை இருக்கு தெரிகிறதா? இதுதான், இதுக்குதான் அந்த கண்ணு தேவை, அந்த காது தேவை, அந்த வாய் தேவை, இதெல்லாம் இருந்தால்தான் உலகத்திலே நடக்கிற அந்த செயலை பக்கத்திலே பார்த்து பலதியாக்கார வந்தான் நிறுத்திக்கிட்டு போகும்போது, ரப்பே எவ்வளவு பெரிய தன்மையை நீ எனக்கு தந்திருக்கிறாய். அப்ப இதை விளங்குறதுக்கு தான் கண்ணும் காதும், இதை விளங்குறதுக்கு தான் கையும் காலும், அதை தொட்டு உணர்ந்து கேட்டு பார்த்து அறிவதற்கு தான். இப்ப இதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு இதெல்லாம் காது இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே இருக்குங்க, ஆனா இந்த உணர்வுகளை விளங்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு காது இருந்து வேஸ்ட், கண்ணு இருந்து வேஸ்ட், கல்பு இருந்து வேஸ்ட், எது இருந்து வேஸ்ட்ங்க? ஒரு பெரிய அரசருடைய அரண்மனை, அரசருக்காக வேண்டி சுத்தப்படுத்தி எல்லா இடத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த அரசர் இவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க டிவி வைக்கப்படுகிறது, டெலிபோன் வைக்கப்படுகிறது, அங்கே அத்தர் அடிக்கப்படுகிறது, எல்லாம் இன்னைக்கு உள்ள அரசர்களுடைய அதாவது அந்த மாளிகைகளை போன்று அங்க எல்லாம் சுத்தப்படுத்தி வைக்கப்படுது. என்னைக்காவது ஒரு தர வருஷத்துல ஆறு மாசத்துல ஒரு தர அந்த மன்னர் வந்து கொஞ்ச நேரம் இப்படி டேபிள்ல உட்கார்ந்துட்டு ஒரு சாயா குடிச்சிட்டு போயிடறாரு. ஆனா அதுக்கு எத்தனை எவ்வளவு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தொடர்ந்து வருட காலம் முழுக்க அந்த அரசு அதாவது அரண்மனையில அவர் டெய்லி வந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி அத்தை அடிச்சு எல்லாம் எல்லாம் பண்ணி வைக்கப்பட்டு பூ போடப்பட்டு எல்லாம் செய்யப்படுது. திடீர்னு அரசர் ஒரு நாள் மூத்தா போயிடறாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமேட்டு அந்த அரசு அரசவையில ஆயிரம் வேலைக்காரன் இருந்தாலும் அதே மாதிரி செய்வானா? அதே மாதிரி செய்யறதுக்கு வருமா? அல்லது அதே போன்ற யோசனை வருமா? இழுத்து மூடுறான்னு மற்ற கூட இருக்கிற அரசுல அந்த இதை இழுத்து மூடுங்க, அதனுடைய பராமரிப்பு கம்மியாகிவிடும், அதனுடைய பராமரிப்பு சிந்தனைக்கே வராது. அப்ப அதே மாதிரி தான் அல்லாஹுதான் இதை தந்திருக்கிறான் என்று சொல்லும் போது பார்க்கிற விதம் வேறு. அப்படி இல்லாம ஒருத்தன் அப்படியே போய்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லலாம், எல்லா லைஃப் தான்யா அப்படியே போனாலும் வாழ்க்கை நம்மளை கொண்டு போய் விட்டுருன்னு போன அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் பார்த்தும் குருடர்கள், அவர்கள் பார்த்தும் குருடர்கள், அவர்கள் கேட்டும் செவிடர்கள், அவர்கள் அதே போன்று பேசியும் அவர்கள் ஊமைகள் தான் என்பதை அல்லாஹு தால அந்த இடத்துல சொல்றான். இப்படித்தான் முனாஃபிக்குகளுக்கு உதாரணத்தை நாம் சொல்லுகிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். இப்ப அதுக்கு அடுத்த உதாரணமா சொன்னோம், நம்ம சொன்னோம், அதாவது ஒரு பெருமழை பொழிகிற ஒரு உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா உதாரணமாக இங்கு ஒரு உதாரணத்தை தருகிறான். ஒரு பெருமழையை வானம் பொழிந்து கொண்டிருக்கிறது, அதிலே இருள் கவ்வி இருக்கிறது, அதே போன்று இடி இடிக்கிறது, மின்னல்கள் ஒளிக்கின்றன. அதன் காரணமாக மக்கள் தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகளிலே ஆக்கி கொண்டார்கள் மௌத்துக்கு பயந்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இரண்டாவது உதாரணத்துல இரண்டாவது மனிதர்களை பற்றி சொல்லுகிறார். இந்த முனாஃபிக்குகள் யார் அப்படின்னு கேட்டா, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஈமான் ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் என்ன செய்யறது, சூழ்நிலை ஒண்ணும் வழி இல்லை, அங்க போனா அப்படி, இங்க வந்தா ஏதோ துன்யாவுடைய காரியம் ஆகிக்கும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இப்படி வந்து அப்படி தலையை காமிச்சு நடந்துக்கணும்னா அப்படி போயிடறான். ஆனா ஏதோ உள்ளத்துல ஈமானை பற்றி லேசா ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எல்லாம் உதாரணமாக்கும் போது சொல்லுகிறான், ஒரு பெரும் மழை பொழிகிற ஒரு பெரும் தண்ணீரை கொட்டி கொண்டிருக்கிற ஒரு மலைக்கு உதாரணம், அப்போது இடி இடிக்கிறது, மின்னல் மின்னுது, அந்த மின்னல் மின்னுகிற போது இந்த மனிதன் என்ன செய்கிறான், அதற்கு பயந்து தன்னுடைய காதுகளிலே கையைகளை ஆக்கி கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்றான். அல்ல அடுத்த ஆயத்துல சொல்றான், அதாவது எக்காதுல் பர்க் எஃப் அபசாரகும், அந்த மின்னல்கள் அவர்களுடைய பார்வைகளை பிடுங்கி செல்ல நெருங்குகிறது. குல்லமா அபாலகும், அவர்கள் இருள் ஆகுகிற போது, குல்லமா அபாலகும், அவர்களுக்கு ஒளி கொடுக்கப்படும் அந்த மின்னலில் இருந்து ஒளி கிடைக்கிற போதெல்லாம் மஷௌபிஹி, அவர்கள் நடந்து போகிறார்கள். இதா அவலம் அலைஹிம், அவர்களுக்கு ஒளி துண்டிக்கப்பட்டு விட்டால், இருளிலே நின்று விட்டால், காமு அலைஹா, இதா அவலம் அலைஹிம் காமு, உடனே அவர்கள் நின்று விடுகிறார்கள். வலவ் ஷா அல்லாஹு லதஹப பிஸம்இஹிம் வ அபஸாரிஹிம் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் நாடி இருந்தார் அவர்களுடைய கேட்கும் தன்மையையும் அவர்களுடைய அந்த கேட்கிற நிலைகளையும் பார்க்கிற நிலைகளையும் அல்லாஹ் எடுத்து விடுவான், அவர்களை விட்டு பிடுங்கி விடுவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான். இப்ப இந்த ரெண்டு ஆயத்துக்கு நீ சொல்லி ஆவணும், என்ன வந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னையோட முனாஃபிக்களுடைய அந்த வரலாறு முடிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு. இப்ப 20 ஆயத்தை அல்லாஹ் தஆலா இதுல 20 ஆயத்துல 12 ஆயத்துகளிலே இதை பத்தி சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல உதாரணம் சொல்றான், நம்ம ஊர்ல நம்ம பாக்குறோம் பேர் மழை பொழுகிறது, அதாவது கோடை காலத்திலே மழை பொழுகிற போது இடி கடுமையாக இருக்கும், மின்னலும் கடுமையாக வெட்டும். அப்ப மின்னல் நம்ம படுத்திருக்க அரை வரை வந்துட்டு போகும் டபக்குன்னு, அதுல முடிச்சிருக்க பல பேர் இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையை மனிதர்களே நீங்கள் உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வாருங்கள். அப்படிப்பட்ட நிலையில ஒரு மனுஷன், ஒரு பிரயாண கூட்டம் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, வழியிலே எந்த மரம் கிடையாது, செடி கிடையாது, ஒரு நீண்ட பாலைவனத்தை போன்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட், அந்த கிரவுண்டிலே நடந்து செல்லுகிற மனிதன் எப்போது மின்னல் வெட்டுகிறதோ 2 அடியை எடுத்து வைக்கிறான் அந்த ஒளியிலே, எப்போது மின்னல் தடுத்து நிறுத்தப்படுகிறதோ உடனே நின்று கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட உதாரணம் தான் இந்த ஆளுகளுக்குன்னு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். இப்போ இந்த முழு உதாரணத்தில் இருந்தும் நமக்கு விளங்குவது என்ன என்று சொன்னால், இந்த முழு உதாரணமும் எதை சொல்லி தருகிறது என்று சொன்னால், மேலே உள்ள ஆயத்துல ஒரு பெருமலை, முன்னாடி பார்த்தோம் அல்லாஹு தஆலா ஒளியை உதாரணம் ஆக்கிறார். எப்படி, அவங்க பாலைவனத்துல நடந்து போகும்போது ரொம்ப இருட்டா இருந்துச்சு, ஒளிய கொளுத்தனா நம்ம கண்ணுடைய ஒளியை புடுங்கிட்டோம்னா, மேல உள்ள உதாரணம். இந்த ரெண்டாவது உதாரணத்துல பார்க்கும்போது அல்லாஹ் சொல்றான், பெருமழை பொழிந்து அதுல இருந்து வெள்ளம் செல்லுகிறது, அப்ப வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு. இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தால் மனிதனுக்கு தேவையான விஷயங்கள், ஒளி என்பதும் தண்ணீர் என்பதும் மனிதனுக்கு ரொம்ப தேவை. இப்ப இன்னைக்கு வந்து கர்நாடகத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கல அப்படின்னு கேட்டா தமிழகத்துல என்ன நடக்குது, எத்தனையோ அந்த நதி இந்த நதி எத்தனை நதி தோண்டி கொண்டு வந்தாலும் சரி, சென்னையில இருக்கிற மக்களுக்கு நல்ல தண்ணீரை பார்த்து பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. இப்ப ஒரு தண்ணீர் கிடைக்கலன்னா இவ்வளவு பெரிய பஞ்சம். அப்ப அதே மாதிரி திடீர்னு உலகம் முழுக்க ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், எப்படி இருக்கு, கரண்டே சுத்தமா போயிருச்சு, காலையிலயும் சூரியன் வர்றது கிடையாது, நைட்ல சந்திரன் வர்றது கிடையாது, இருக்கு லைட்டு கீட்டு எல்லாம் புடுங்கி எரிஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சு எல்லா கரண்டுமே இல்லைன்னா, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும். அப்போ அதற்கு மாற்றமாக ஒளி கிடைக்கிற போது மனிதன் எவ்வளவு குதூகலத்திலே பகலிலே வருகிற அந்த சந்திர சூரியனிலிருந்து தனக்கு தேவையான எல்லா சக்திகளையும் எடுத்துக் கொள்கிறான். இரவிலே சந்திரனை வைத்துக் கொண்டு மற்ற இந்த லைட்டுகளை மாட்டிக்கொண்டு மனிதன் எவ்வளவு குதூகலமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்கிறான். இது ஒண்ணு. இரண்டாவது, அந்த ஒளி அதாவது தண்ணீர் இருப்பதனால் அதுதான் மனிதனுக்கு முக்கியம். அதை சாப்பிடுகிற போதுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஜீவியம் நிலைத்திருக்க முடிகிறது. இந்த ரெண்டும் மனிதனுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். மத்த எங்க இருக்கிற அங்க இங்க அப்படின்னு நல்ல உதாரணம் சொல்ல, உனக்கு எது தேவையோ அதை முன்னால் கொண்டு வந்து வைத்து சொல்லுகிறார். ரெண்டு உதாரணத்தில், இப்ப இரண்டாவது உதாரணத்தில் அல்லாஹ் தஆலா மலையை பத்தி சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தண்ணீர் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த மனிதனுக்காக அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நியமத்து. தண்ணீரை பத்தி எப்படி அருமை தெரியும், நம்ம ஊர்ல சொல்லும் போது சொல்லுவாங்க, அப்பா வாடி வாடியா தண்ணியை எப்படி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு நாசம் பண்றிய, அநியாயம் பண்றிய, தண்ணி இல்லாத காட்டுல உடனெல்லாம் கொண்டு போய் தண்ணி இல்லாத காட்டுல ஒரு நான் ஒரு சில நேரத்துல நினைச்சு பாக்குறது அந்த பத்துவா வாங்கிதான் பல பேர் பாலை வந்துக்கு இங்க இந்த பத்துவா யாரெல்லாம் விட்டாங்கன்னு தெரியல ஒன்னெல்லாம் தண்ணி இல்லாத காட்டு ஆனா அல்லாஹ்வுத்தால இறக்கப்பட்டு இங்கேயும் வேற என்னமாவது ஒரு விதத்துல கடலை இதாக்கி நமக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப பாருங்க அந்த தண்ணீர் என்பது இருக்கிறது சமூகத்தினுடைய வாழ்வினுடைய ஜீவாதாரத்தினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அது இல்ல அப்படின்னு சொன்னா வாழவே மாட்டான். அப்ப அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லும் போது சொல்லுகிறான் ஒரு இடத்திலே வஜஅல்னா மினல் மாயி, அதாவது ஒவ்வொரு பொருளையும் நாம் தண்ணீரில் இருந்தே உற்பத்தி செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹ் திருக்குறான்ல ஒரு ஆயத்திலே சொல்றான். இப்ப எல்லாத்துக்கும் இது ஜீவநாடி, மனிதன் எங்கிருந்து வந்தான், நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் வந்திருக்கிற பாதை என்ன அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா விந்து என்ற விந்து துளியின் மூலமாக தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து கொண்டு செல்லுகிறது அந்த அந்த தண்ணீர்களில் தான். அதிலிருந்து தான் இந்த மனிதனுடைய பிரவாகம், இந்த மனிதனுடைய ஜீவியம் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து தரப்படுகிறது. அப்போ இவ்வளவு முக்கியமான தண்ணியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே உதாரணமாக சொல்லுகிறான். அப்ப சொல்லிட்டு அல்லாஹுத்தான் அந்த இடத்துல சொல்றான் கொட்டி கொண்டிருக்கிறது, அப்படி கொட்டுற நேரத்துல இருள் அந்த இடத்திலே சூழ்ந்திருக்கிறது, இடி இடிக்கிறது, ஒளி அதாவது மின்னல் வெட்டுகிறது. இப்ப உதாரணம் இது எதுக்கு உதாரணமாக்கணும்னா இது முனாஃபிக்குகளுக்கு உதாரணம். எப்படி இந்த வாழ்க்கையுடைய சூழ்நிலை இருக்கிறது இது இதற்கு ஒப்பானது. அப்ப இஸ்லாம் வந்து சொல்லுகிறது அல்லாஹு சொன்னான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பா உன்னுடைய விபச்சாரம் என்று சொல்லுகிற அந்த கொடியவை நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், நீ மது அருந்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நிலைகளை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், வேற என்ன என்ன தவறுகள் இருக்கிறதோ அதெல்லாம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் என்ற அந்த ஒளி வந்து அவர்களுக்கு பாடம் நடத்துகிறது, சொல்லி தருகிறது. ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான், போயா இந்த வாழ்க்கை என்பது எதுக்கு இருக்கு, வாழ்க்கை எதுக்கு இருக்கு, வாழுவதற்கு இருக்கிறது. நான் வந்து முழுமையாக விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டவன், எனக்கு அது இல்லாத தூங்கவே முடியாது, நான் அதே போன்று மது அருந்தவில்லை என்று சொன்னால் என்னந்த உலகத்தில் அனுபவிச்சிட்டோம் சொல்லும்போது என்னையா அனுபவிச்சிட்டோம் பெருசா. இதுதான் இஸ்லாம், இஸ்லாம் அல்லாஹ் ரசூல் என்னையா இந்த வித விபச்சாரத்தை கூட செய்யக்கூடாதுன்னா என்னது என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்கிறான். அப்ப அல்லாஹ் இதற்கு உதாரணம் தருகிறான், மழை பெய்யும் போது இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, அதை பார்த்துட்டு அவன் என்ன செய்யறானோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள கையை விட்டு அந்த இடி நம்மளை ஒன்னு செய்யக்கூடாதுன்னு பயந்து போய் அடைச்சுக்கிறான். ஆனா அந்த மழை என்பது எதற்கு வருகிறது, மழை வர்றதுக்கு முன்னாடி ஊழல நம்ம பார்ப்போம், மேகம் வருது வந்து இருட்டாகி போடுச்சு, பகல்ல 2 மணிக்கு இருக்கும்போது சூரியனெல்லாம் மறைச்சு போடுச்சு மேகம், திடீர்னு இருட்டு மாதிரி தெரியுது, டம டமனு இடி இடிக்கிறது, உடனே பயப்படுறமே என்ன ஒப்போதுன்னு பயப்படுறான், ஒருத்தன் ஓடுறான்னு சொன்னா ஓடிட முடியுமா. அப்போ அதற்கு பின்னால் கொஞ்ச நேரத்துல ஒரு இனிமையான தென்றல் அடிக்கிறது, அதிலிருந்து மலை துளிகள் மேலிருந்து கொட்டுகிறது, அந்த மலை துளியை இந்த உலகத்திலே தேக்கி வைத்தால் இவனுடைய வாழ்க்கை பூராவிற்கும் அந்த மலை துளி இவனுக்கு பயன்படும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு இடி இடிக்குதுன்னு சொல்லிட்டு போய் மௌத்தா போயிட்டான்னு புரிஞ்சு போச்சு. அப்ப அதே மாதிரிதான் அல்லாஹு தஆலா இதை உதாரணம் சொல்றான், இந்த இவனுடைய உலகாதாய ஆசைகளுக்கும் அந்த இடிக்கும் ஒப்பானது ரெண்டு ஒண்ணு, அந்த இடியும் ஒண்ணு, இடியும் மேகமும் இவனுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுக்காக வேண்டி நிலைத்திருக்கிற அந்த மறுமையை இவர்கள் வெறுக்கிறார்களா, இந்த உலகத்தினுடைய இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயகமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவினுடைய வேதமும் சொல்லுவதனால் இது தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த குறைந்த நேரத்திற்காக வேண்டி அவன் ஓடுகிறானா, அப்படி ஓடனா அவன் மழை வேஞ்சி இப்படி இடி இடிப்பதற்கு முன்னால் மழை கொட்டுவதற்கு முன்னால் வருகிற அந்த இடியை பார்த்து பயந்து ஓடி அவன் மூத்தா போயிட்டானா அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம். ஆனால் மழை வரும், மழை பெய்யும், மழையிலிருந்து முளைக்கிற புல் அந்த புல்பூண்டுகள் முளைக்கும், அந்த மலையினுடைய தண்ணீர் ஏதாவது ஒரு கால்வாயிலே தங்கி இருக்கும், இவனுடைய பாசனத்திற்கு பயன்படும், அதிலிருந்து வருகிற தானியங்களை இவன் பெறுவான், சுகவாழ்வு வாழ்வான். இந்த அறிவு அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நெருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் சொல்றான் அதே போன்றுதான் நீ இருக்கிற விபச்சாரத்தையும் அதே போன்று மதுவையும் அதே போன்று உனக்கு தேவையில்லாத நீயாக ஏற்படுத்திக் கொண்ட எண்ணங்களை நீ தடுத்து கொண்டா என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒளியாக வந்திருக்கிறார்களோ அந்த ஒளியை பின்பற்றி போனா இந்த இடி கொஞ்ச நேரம் இருந்தாலும் கூட குறைந்த இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனான அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டாய், அதிலே கிடைக்கிற சுகங்கள், நீ அடைய போகிற பலன்கள், உனக்கு அங்கே சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு இது ஒண்ணுமே கிடையாது லாஷை என்ற உதாரணத்தை அல்லாஹு தஆலா அந்த முனாஃபிக்குகளுக்கு தருகிறான். இப்ப தந்துட்டு அதுல சொல்லும் போது சொன்னா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எஜ்அலூன அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், இந்த இடத்துல இலக்கண ரீதியாக ஒரு விளையாட்டு அல்லாஹ் விளையாடுறான், இலக்கண ரீதியான விளையாட்டு. நம்ம அப்பப்ப சொல்லும் போது சொல்லுவோம், இந்தந்த இடத்துல இப்படி இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளையாண்டுகிட்டு இருக்கான். இது ஒரு முக்கியமான விஷயம், தெளிவா கேளுங்க. அசாபி என்ற அரபி வார்த்தைக்கு விரல்கள் என்ற அர்த்தம், அசாபி என்ற அரபி வார்த்தைக்கு விரல்கள் என்ற அர்த்தம். அப்போ அவர்கள் தங்களுடைய காதுகளில் விரல்களை ஆக்கி கொண்டார்கள். நல்லா சொல்றான், காதை பொத்திக்கிறதுக்கு விரலையா? எந்த ஊர்லயாவது எவனையாவது அஞ்சு விரலையும் உள்ள விட்டு காதை பொத்த முடியுமா? எந்த ஊர்லயாவது? இப்ப அசல்ல அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, விரலினுடைய நுனியை காதுக்குள்ளே வைத்துக் கொண்டார். அவ்வளவுதான் போவோம். ஒரு மனிதனுக்கு காதுக்குள்ள எவ்வளவு போவோம்? நம்ம என்ன பெரிய பெரிய விலங்கினுடைய காதா இல்ல யானையினுடைய காதா? அப்படி உள்ள மொத்த கையும் உள்ள விடுறதுக்கு அது கூட அவ்வளவு உள்ள போவாது. இப்போ மனிதனுடைய விரலினுடைய நுனியை காதிலே வைத்துக் கொண்டான். இதுதான் சரியான விஷயமும் கூட. அப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும். அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை அப்படித்தான் ஆண்டு இருக்க வேண்டும். ஆனால் என்ன சொல்லுகிறான், அவருடைய விரல்களையே ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றான். இது ஏன், இது எதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஆயத்தினுடைய டேஸ்ட் நமக்கு விளங்கும். என்னங்க உதாரணத்துக்கு சொல்றோம், என்னங்க கண்ணியத்திற்குரிய மறைந்த இந்த நாட்டினுடைய ஷேக் ஜாயித் அவர்கள் இறந்தார்கள், துபையே அழுதுச்சுங்க, முழு யூஏஇ அழுதுச்சுங்க. நீங்க எழுதிங்களா? நீங்க எழுதிங்களா? முழு யூஏஇ அழுதுச்சுன்னா எப்படி அழுதுச்சு? அந்த ஊரே அழுதுச்சுங்க அவருடைய மௌத்துக்கு. எல்லாரும் அழுதான், அஞ்சு பேர் தான், பத்து பேர் தான். அப்போ ஒரு விஷயத்தை பெரிய விஷயமாக ஆக்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரிய மனிதர், அந்த பெரிய மனிதருடைய இழப்பு ஒரு பெரிய விஷயமாக இவர்களுக்கு பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாங்க, ஊரே அழுதுச்சுங்க. அப்ப அதே மாதிரி சொல்றான் அல்லாஹு தஆலா, இந்த இடத்துல மௌத்தா பேருவோன் உயிரையே பயந்தான். என்ன செஞ்சான் அந்த நேரத்துல, தன்னுடைய விரல் எல்லாத்தையும் உள்ளாக்கிட்டான். இப்போ அத்தா சின்ன பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு வீட்டுல, வாங்கிட்டு வந்து நீங்க தான் கொடுத்தீ அத்தா, இம்மா எனக்கு அஞ்சு அந்த எனக்கு அந்த சாக்லேட்டை கூட என்ன ஒண்ணு என்ன செய்யும், உள்ள அத்தனை கையும் விட்டு உள்ள அமைக்கிறோம் அந்த சாக்லேட்டை, ஏன்னா புடிங்க தின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து சாக்லேட் இப்படி வச்சு தின்னா உள்ள போகணும் அதுக்கு தெரியாதா? தெரியும். இல்ல அத்தா புடிங்கிட்டாருன்னா தரமாட்டாருன்னு தெரியாதா? அப்ப என்ன செய்யறது, இந்த அவசரம், இந்த அவசரத்தினுடைய வெளிப்பாடு என்ன செய்யுது, அத்தனை கையும் உள்ள அமைக்குது. அதே மாதிரி தான் மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, பயத்து இந்த இடி இடிப்பதன் மூலமாக பயந்து நம்ம செத்து போயிட்டோம்னா என்னையா பண்றதுன்னு அத்தனை விரலையும் உள்ளது நிக்கிறதுக்கு பாக்குறான். ஆனா எதுவும் போல ஒரு ஒரு ஒரே ஒரு விரலினுடைய நுனிப்பகுதி மட்டும்தான் போனது என்பதாக. இதுக்கு வந்து அரபியிலே இது இதற்கு தனி உதாரணமே சொல்லுவார்கள். ஒரு மொத்த ஜமாத்துக்கும் ஒன்னு சொல்லி உதாரணம் சொல்றது, ஒன்னு சொல்லி ஒரு மொத்த ஜமாத்தையும் உதாரணமா சொல்றது. இது நம்ம தமிழகத்துல கூட இந்த பழமொழிகள் என்ற பெயரிலோ அல்லது உதாரணம் என்ற பெயரிலோ நிறைய பயன்படுது. இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. ஆகவே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், எப்படி இந்த ஊரே அழுகுதுன்னு எப்படி உதாரணம் சொன்னாங்களோ அதே மாதிரி உதாரணமாக அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே ஆண்டு மனிதர்களுடைய அறிவை பதபதக்க வைக்கிறது. எப்படி சொல்றான் பாருங்க, அல்லாஹ் அந்த அந்த நிலையை அப்படி சித்தரித்து காட்டுகிற போது அப்படி கொண்டு வந்து தத்ரூபமாக எடுத்து அப்படி விளாசும் போது அப்படி இருக்கு. இப்படி நடந்தா இப்படி தாயா நடக்கும், காட்டி போடனா இல்லையா அல்லாஹ் தஆலா? அப்ப அந்த ஆயத்தை படிக்கும் போது எப்படி இருக்கும் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நரம்புகள், நம்முடைய அப்படி எந்திரிச்சு நிக்குது, மயிர்கால் சிலுக்கிறது என்று சொல்லுகிறார்களே, இப்படி ஆயத்தை படிக்கும் போது நிக்குது. இப்ப இதை சொல்லி போட்டு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ரொம்ப பெருசா நான் சொல்ல விரும்பல, அடுத்த ஆயத்தினுடைய தஃப்சீல் அல்லாஹ் சொல்றான், அந்த அந்த அதாவது அந்த மின்னல் இருக்கிறதே அவர்களுடைய பார்வைகளை பிடுங்குற ஹத்துப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஹத்தஃப என்று சொன்னால் பிடுங்குவது என்ற அர்த்தம். இது அரபியில மூணு விதமாக பயன்படுத்துவார்கள், மூணு விதமா. ஒருத்தர் உன்னை எடுக்கிறது உன்னை பிடுங்குறது அப்படிங்கிறதுக்கு அரபியில மூணு வார்த்தைகள் உண்டு. ஒன்னாவது அகத அப்படின்னாலும் எடுத்தான்னு அர்த்தம், ஹத்தஃப அப்படின்னாலும் எடுத்தான்னு அர்த்தம், மூணாவது ஹசப என்று சொன்னாலும் எடுத்தான்னு அர்த்தம். அகத அப்படின்னு சொன்னா எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர்கிட்ட போய் உன்னை கேட்டு எடுக்கிறது, ஒருத்தர் போய் இப்ப மனசு இருக்காது அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டே இருக்காரு. இவரை போய் அடிச்சு புடுங்கி என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. இவரை இவர் ஓங்கி அறைய முடியுமா தெரியல. அரைஞ்சா என்ன நடக்கும், இவர் யாரு, என்ன பின்புலாம், என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. இப்ப இதுக்கு பேர் தான் கசபுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா முதல் வாரத்தையும் விட்டு போட்டான், கடைசி வாரத்தையும் விட்டு போட்டான், நடுவுல உள்ள வாரத்தை எடுத்தான். என்ன ஏதாவது அதாவது யஹ்திஃபு அபுசாருஹும், அதாவது எக்காதுல் பருக்கு யஹ்திஃபு அபுசாரஹும், அவர்களுடைய பார்வைகளை பிடுங்க நெருங்குகிறது. எது அந்த மின்னலுடைய ஒளி இருக்கிறதே நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கும்போது தெரியும். அதாவது மழை பெய்யுற நேரத்தில் வயலுக்கு போவாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், எங்கூர்ல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் மழை பெய்யும் போது வயலுக்கு போனாரு, போகும்போது குடைய பிடிச்சிட்டு போயிருக்காரு. ஏதோ நான் ஏதோ ஒரு வந்து நாடாரோ என்னமோ பெரிய சமூகம் தன்னுடைய வழி. அப்ப என்ன இருந்துச்சு, விழுந்த ஒளி விழுந்த அந்த அடிச்ச மின்னல் வந்து நேர குடை கம்பியில இறங்கி உள்ள இறங்கிருச்சு. ஆளு ஒரு சைடு பூரா இது கருத்து போயிட்டாரு. அப்ப அந்த மின்னலினுடைய அந்த மின்வெட்டு கேட்டு பக்கத்துல நின்று மாடு திருச்சு ஓட ஆரம்பிச்சது. கிட்ட அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நிக்கவே இல்லை. அந்த பக்கத்துல மேஞ்சிக்கிட்டு நின்ற மாடு அந்த மின்னல் இறங்குச்சு இல்லையா அந்த குடையினுடைய கம்பியை பார்த்து. அதே மாதிரி பக்கத்துல நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு பொம்பளை போய் படுத்தது படுத்ததுதான் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட மானச கணக்கில் அந்த பொம்பளை எந்திரிக்கல. இப்ப ஏன் இந்த ஒரு சாதாரண ஒரு மின்னலினுடைய வெளிப்பாடு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பத்து நாள் படுக்க வைக்குது ஒரு ஆளை, ஒரு மாச கணக்குல படுக்க வைக்குது, மாடை விரண்டு ஓட வைக்கிறது. இப்ப இது வந்து கண்ணை புடுங்கிறதுக்கு அப்படி பக்கத்துல வந்துட்டு போகுது. இது வீட்டுக்குள்ள இருந்தாலும் நடக்கும், ஜன்னல்ல லேசா இடுக்கு இருந்தாலும் உள்ள வரையும் வரும். அப்ப என்ன செய்து கத்தப்ப என்று ஏன் சொன்னான் என்று சொன்னால், அட நீ கொடுத்தாலும் குடு குடு காட்டிப்போ கண்ணை, நீ கொடுத்தாலும் குடு, நம்மள்ட்ட பர்மிஷன் கேட்டு உங்க கண்ணை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்லாம் கேட்கறது இல்ல. தபக்கன வந்து புடுங்கிற பாகுது, ஆனால் அது அப்படி எடுப்பதில்ல. அது அப்படி நடக்க அப்படி அந்த ஒளி மின்னல் வருகிற போது இவன் நடக்கிறான், நடந்து போறதுக்கு பாக்குறான். தபக்குன்னு அந்த மின்னல் அணைஞ்சு போனவன அப்படியே அந்த இடத்துல நின்னுக்கிறான். இப்ப ஈமான் அங்க அங்க வருது, வெளிப்படுது. திடீர்னு அது போன உடனே அந்த ஈமான் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலே நிறுந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்குத்தான் இது உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த மனிதர்களுக்கு இங்கே உதாரணம் சொல்லுகிறான். அடுத்து இந்த இடத்துல சொல்றான், அதே போன்று நாம் அவர்களுக்கு பார்வை புலனையும் செவி புலன்களையும் நினைத்தால் புடுங்கி விட முடியும் சொல்றான். இப்ப இதுக்கு நிறைய அதாவது தப்சீர்ல எழுதும் போது பல்வேறு விளக்கங்கள் எழுதுகிறார். மேலே சொல்லிட்டான் அல்லாஹு தாலா ஊமன் சொல்லிட்டான், செவிடன்னு சொல்லிட்டான். திரும்ப ஏன் நம்ம பார்வைகளையும் அந்த செவி புலன்களையும் புடுங்கி கொள்வோம்னு திரும்ப ஏன் அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தஷ்ரிக்கின் என்று சொல்லுகிற மேற்கத்திய அறிஞர்கள் இந்த இதுக்கு கேள்வி வைக்கலாம். மேற்கத்திய அதாவது நாத்திக அறிஞர்கள் இது கேள்வி கேக்குறாங்க. முன்னாடியே அவங்க அல்லாஹ் சொல்லிட்டான், நம்ம வந்து பார்வையை புடிங்கி தான் செவுட்டு பைய குருட்டு பையன்னு சொன்ன பின்னாடி திரும்ப என்னயா சொல்றாங்க அவங்க அல்லாஹ், நம்ம அவங்க காதை புடிங்கிக்குவோம் கண்ணை புடிங்கிக்குவோம், இது எப்படி சாத்தியம், முடியுமா அப்படி அதுக்கு தஃப்சீர் எழுதும் போது எழுதுறாங்க. முன்னால் சொன்னது ஈமானுக்காக வேண்டி ஈமான் அல்லாஹ்வினுடைய பக்குவத்தை விளங்குவதற்கு அந்த பார்வையை பயன்படுத்துவதை விட்டு அல்லாஹ் தடுத்து விட்டான். இந்த இடத்துல என்னன்னா நேச்சரா அந்த கண்ணையே நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் இவர்கள் ஹுஜ்ஜத்தாக ஆக்கிவிடக் கூடாது, எனக்கு பார்க்க பார்வையே இல்ல, நான் எப்படி பார்க்க முடியும், நாளைக்கு என்னிடத்தில வந்து போராடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா பார்வைகளை விட்டு வைத்திருக்கிறான். அப்ப நீண்ட எத்தனை உதாரணங்களை மேலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த முனாபிக்குகள் இந்த உலகத்திலே எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு அங்கங்கங்கங்கங்க அப்படி கோடிட்டு 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 காட்டி வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவிலே கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி விட்டான். இப்போ இன்னொரு விஷயம் இந்த சொல்லி முடிச்சுதான். பேசும்போது இப்படி எல்லாம் பேசுவான், அவனெல்லாம் பார்த்தா நாயமே நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த அல்லாஹ் முனாஃபிக் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை தட்டி விட்டான், பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லி. இப்ப இந்த ரெண்டு கூட்டத்தாரையும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கி சில பேரை காட்டி கொடுத்தாங்க, இவங்க தான் முனாஃபிக்னு சில பேரை காட்டி கொடுக்கல, பிசாம எடுத்துட்டாங்க. அப்ப அந்த முனாஃபிக்களுடைய லிஸ்ட் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அதுக்கு அடுத்தபடியா குர்ஆன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யுல்ஹிதுன ஃபீ ஆயாத்தினா அப்படின்னு சொல்றான். இந்த ஆயத்தை திரித்து சொல்லுபவர்கள் அல்லது புரட்டி சொல்லுபவர்கள் இஸ்லாத்துல இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு வேறு மேடைகள் ஏறினால் அல்லது வேறு இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நாக்க மாத்துவான். எந்த எந்த பார்ட்டியில இப்ப நம்ம இருக்கமோ, எந்த இடத்துல நம்ம இப்ப இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஆயத்தை ஒரு வலை வளைச்சு அப்படி அடிச்சு விடுறது, சும்மா அடிச்சு விடுறது. அங்க உள்ள ஈமான ஈமான ஒண்ணும் கிடையாது, அப்படி அடிச்சு விடுறது. அப்ப இவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், முல்கிதீன், இவர்கள் தான் ஆயத்திலே விளையாடுகிற வளைத்து ஆடுகிற இந்த மனிதர்களும் அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க. அப்ப குர்ஆன் சொல்லுகிறது யுல்ஹிதூன் என்று. அதே மாதிரி ஹதீஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜிந்தீக் என்ற வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கீன்களுக்கு மறுவேறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப கடைசியில தஃப்சீர்ல முத்திரை திலகமாக எழுதுகிறார்கள், யாரையும் பார்த்து முனாபிக்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நாயம் சொல்லல்லா அலி செல்லம் உங்க காலத்துல லிஸ்ட் கொடுக்கப்படுறது இப்ப இல்ல. அதே மாதிரி அந்த உதாரணங்களையும் இப்ப நம்ம வச்சு யாரையும் முடிவு பண்ண முடியாது. அப்ப ஒன்னே ஒண்ணு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ரெண்டே ரெண்டு கூட்டம் தான். ஒன்னாவது இருந்தா உள்ள இருப்பான், இஸ்லாமிய ரீதியாக ஷரியத்தினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு அல்லாஹ்வினுடைய கருத்தை இதயத்தில் ஏற்று இதுதான் சத்தியம் இருக்கிற ஒரு கூட்டம். அதை விட்டு வெளியே போய் அந்த ஆயத்துகளிலே கையாடல்கள் செய்தால் அது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த துறையை விட்டு இந்த வட்டத்தை விட்டு வெளியாகி விட்டான் என்ற முத்திரையை தவிர வேறு ஒரு முத்திரையை குத்துவதற்கு இந்த சமூகத்திற்கு உரிமை இல்லை என்று தஃப்ஸீர்களிலே எழுதுகிறார்கள். ஆகவே இன்னைக்கு யாரையும் பார்த்து அப்படி முனாபிக் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி காஃபிர்கள் காஃபிர்கள் பத்துவா கொடுக்கிறதும் யாரையும் கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்மளால விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதற்கு அடுத்த ஒரு விஷயம், அதாவது மேலே சொன்ன ஆயத்துகளிலே ரொம்ப நம்மள அப்படி ஒரு ஒரு கவர்ந்த ஒரு ஆயத்து மேல அல்லாஹு தஆலா தொடர்ந்து இந்த முனாபிக்குகளை பத்தி சொல்லிக் கொண்டு வருகிற போது நம்முடைய இதயத்தையே வந்து அப்படியே ஆட்டி ஒரு நிமிஷம் அப்படியே நம்மளை கவர்ந்த ஆயத்து ஒண்ணு நம்ம மேல படிக்கும் போது அதுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தோம். அந்த ஆயத்து என்ன அப்படின்னு சொல்ல சொன்னா, அதாவது இதான் கீழகம் லாத்து சிது. ஒரு சமூகத்திடத்திலே ஒரு மனிதனிடத்திலே போய் நம்ம சொல்றோம் லாத்து சிது, அப்பா நீங்கள் ஃபசாது செய்யாதீர்கள் இந்த உலகத்துல, பித்னா செய்யாத, குழப்பத்தை ஏற்படுத்தாத, ஜமாத்து நல்ல ஜமாத்தாக இருக்கிறது, உள்ள ரெண்டாக்கி ஊர்ல ஒருத்தனை ஒருத்தனையும் பள்ளியாசுக்குள்ள அடிக்க வைக்காதன்னு சொல்றோம். அவன் சொல்றான் ஒய்தா கீழும் லாத்து சீது காலு இன்னமா நகன் முஸ்லீம்கள் அடப்படும் நாங்க தான் அந்த ஒற்றுமை ஏற்படுத்த வந்திருக்கோம்னு சொல்றான். எல்லாம் சொல்றான் ஒரு ஒருத்தட்ட போய் ஏயா இப்படிலாம் பித்னா பசாது பண்ணிட்டு இருக்க ஊரை ரெண்டாக்குறேன்னு கேட்டா அவன் சொல்லுவான் இன்னமா நகனு முஸ்லீமும் நாங்கள் தானே சத்தியவாதிகள் நாங்கள் தானே எல்லாத்தையும் ஒன்னாக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு உடனே அல்லாஹு தஆலா திரும்ப சொல்றான் அலா இன்னஹும் ஹுமுல் முஸ்லிதூன, அறிந்து கொள்ளுபவர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தான் முஃப்ஸிதுகள், அவர்கள் தான் இந்த சமூகத்தை கூறு போடுகிறவர்கள், அவர்கள் தான் இந்த சமூகத்தை அடமானம் வைக்கிறவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இருந்தாலும் அவனை ஒரு காலத்திலும் உங்களால் திருத்த முடியாது. ஒரு காலம் நீ போய் எப்ப நீ போய் தப்பு செய்யறது தப்புப்பா அப்படின்னு சொன்னா அவன் ஒண்ணு சொல்லுவான் நீ இருக்கத்தான்டா தப்பு, நீ என் இடத்துக்கு வரணும், இதுதான் சரியான வழி. அப்ப இவர் என்ன செய்யறாரு, இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் கரெக்டா இருக்காரு, நம்ம இருக்கிறது சத்தியம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் இருக்காரு, நம்ம இருக்கிறது சத்தியம். அப்ப இந்த ரெண்டு பேரும் அவரை இவர் திருத்திடலாம் இவர் அவர் திருத்திடலாம்னு பார்த்தா கியாமத்து நாள் வர வரையும் ஒன்னும் நடக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா இறங்கி வரணும் அல்லது நம்முடைய நிலைகளை விளங்க வேண்டும். இப்படி வராத வரையும் நான் இருக்கத்தான் சத்தியம்னு முழுமையா போனார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொன்னானே அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது நாங்கள் தான் முஃப்ஸிதுகளாக இருக்கிறோம் ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதுன, அவர்கள் தான் முஃப்ஸிதுகள், ஊரை ரெண்டு படுத்துபவர்கள், வழக்கில் லா தஷூரு. ஆனா நிலைமை என்ன, மோசமான நிலைமை என்ன, அவர்களுக்கு தெரியாது, அங்கே புரியாது, மூளைகள் சலவை செய்யப்பட்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே சொல்றார். ஆகவே இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே இருக்கிற மூணு பெரும் கூட்டம், ஒன்றாவது முஸ்லிம்கள், இரண்டாவது காஃபிர்கள், மூன்றாவது முனாஃபிக்குகள் என்ற கூட்டத்தை பற்றி இத்தனை ஆயத்துகள் கிட்டத்தட்ட 20 ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி விவரித்திருக்கான். ஆகவே இதை நாம் உள்ளத்திலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வரலாறுகளை நம்முடைய உள்ளத்திலே என்றென்றும் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுவரை 26 ஆயத்து முடிஞ்சிருச்சு, 51வது வாரத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நடைபெறுகிற இந்த வாரத்திலே சிறப்பான முறையிலே இனியும் நல்ல மக்கள் கலந்து இந்த விஷயங்களை எல்லாம் இதயத்திலே ஏற்றி நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பது ஒன்றே இதற்கு நோக்கமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதே போன்று நல்ல அறிவையும் நல்ல விளக்கத்தையும் செய்கிற உட்கார்ந்து அதற்கென்று வந்து உட்காருகிற உங்களுடைய அதரத்துக்கு வரணும், அதை கொடுப்பவன் ரப்பாக இருக்கிறான் என்பதற்கு நீங்கள் அதிக அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். ஆகர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.